ஓசை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் உத்தமிழ் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். வீட்டுக்கு வீடு வானொலி பெட்டிக்கரிகள் குழுமியிருந்து இன்றைய முத்தமிழோசை வானொலி நிகழ்ச்சியை கேட்பதற்காக ஒன்று கூடியிருக்கும் எமது அன்பு தமிழ் உறவுகளே, இன்று செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி சனிக்கிழமை 2020ஆம் ஆண்டு நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய முத்தமிழோசை வானொலியிலும் ஆஸ்திரேலியாவின் முதன்மை மூத்த வானொலியான 24 மணித்தியாலமும் ஓயாது உலக தமிழர்களோடு உறவாடும் உங்கள் உரிமை தோழன் இன்பத் தமிழ் ஒலி வானொலியிலும் செவிமடுக்க காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலே என்றும் வளமை போன்று இன்றைய நற்சிந்தனையோடு நிகழ்ச்சியை தொடங்க இருக்கின்றோம். இன்றைய நற்சிந்தனையை தருவதற்காக திருமதி வர்சி நிச்சயங்கம் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றார். இதோ அந்த நற்சிந்தனை.
அனைவருக்கும் வணக்கம். சிந்தித்து பார்த்தால் யார் மீதும் கோபம் கொள்ளும் தகுதி நமக்கு இல்லை என்பதை உணர முடியும். பூமியை விட்டு செல்லும் முன் என்னிடம் பாவமே இல்லை என்னும் உயர்நிலையை அடைய முயற்சி செய்யுங்கள். அறியாமையால் மனிதன் மனதாலும் செயலாலும் பாவம் செய்யும் தீய சூழலுக்கு ஆளாகிறான். வாக்கு, மனம், உடல் இந்த மூன்றாலும் நற்செயலில் ஈடுபட்டால்தான் பாவத்தில் இருந்து விடுபட முடியும். உலகிலுள்ள எல்லாம் ஒன்றே என்ற தெளிவு வந்துவிட்டால் தீய குணங்கள் யாவும் மறையும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நற்சிந்தனையை கேட்ட உங்களுக்கு இன்றைய திருக்குறள் ஒன்றை தருவதற்காக நண்பர் லக்மன் சொக்கலிங்கம் அவர்கள் இளைய கழகத்தில் இணைந்திருக்கின்றார். லக்மன் வணக்கம்.
வணக்கம் நேர்களே. வணக்கம் சான்.
சொல்லுங்கள், உங்களுடைய திருக்குறளை எமது நேர்களுக்காக.
இன்றைய திருக்குறளை அறத்துப்பாலிலிருந்து துறவர இயலிலிருந்து மெய்யுணர்தல் என்ற பகுதியிலிருந்து பார்க்கிறோம். இது மிகவும் அருமையாக அமைந்திருக்கிறது. பிறப்பெண்ணும் பேதமை நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பது அறிவு என்று இந்த திருக்குறள் தெரிவிக்கிறது. பிறப்பெண்ணும் பேதமை நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பது அறிவு. இதற்கு மு கருணாநிதி உரை என்னவென்றால், அடுத்த பிறப்பு என கூறப்படும் அறியாமையை போக்கி தெளிந்த உண்மையை நிலைநாட்டுவதுதான் அறிவுடைமையாகும் என்று தெரிவிக்கிறார். எனவே இதன் உள்கருத்தை பார்க்கும் பொழுது, இவர் தீக்காவை சார்ந்தவராயிருந்தாலும் அடுத்த பிறப்பு என்று வரும்பொழுது அவர் கூறும் கருத்துக்கள் என்னவோ திருவள்ளுவரை மிகவும் மிகவும் ஒத்துப்போகும், மிகவும் சார்ந்திருக்கிறது. பாருங்களேன், அடுத்த பிறப்பு என கூறப்படும் அறியாமையை போக்கி தெளிந்த உண்மையை நிலைநாட்டுவதுதான் அறிவுடைமையாகும். அதாவது, பிறப்பெண்ணும் பேதமை நீங்கி சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பது அறிவு என்று மிகவும் அழுத்தம் திருத்தமாக கூறுகிறார்.
ஆமாம் லக்மன், உண்மையிலேயே நல்ல திருக்களோடு அந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த வகையிலேயே இன்றைய வாரம் செப்டம்பர் மாதத்தினுடைய இறுதி வாரம், அந்த வகையிலேயே சிறப்பு நிகழ்ச்சியாக நாங்கள் நேர்களுக்கு தர இருப்பது விரியும் மூட்டுக்கள் நிகழ்ச்சி. விரியும் மூட்டுக்கள் நிகழ்ச்சியில் பங்கெடுப்பவர்கள் விரியும் மூட்டுக்கள் குழுவினர்.
விரியும் மொட்டுக்கள் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இது உங்களுக்கான எங்களின் படிமமைப்பு நேயர்களே, உங்களின் வரவேற்பு எங்களை உற்சாகப்படுத்தட்டும். தமிழால் இணைவோம், அறிவால் உயர்வோம், அன்பால் வெல்வோம். உங்களுக்கு தெரிந்த தமிழ் பற்றிய கருத்துக்களை எமது விரியும் மொட்டுக்கள் ஃபேஸ் பேஜ் ஊடாக எமக்கு தெரியப்படுத்தினால் நாம் அதை அனைவருடனும் பகிர்ந்து மகிழ்வோம். நிகழ்ச்சியை தொடங்கும் முன் தமிழ் தமிழன். இந்த மாதம் தமிழ் தமிழனில் தமிழ். ஒரு மொழியின் மிகச்சிறந்த பண்பே செம்மொழிக்கான கீழ்கண்ட 11 தகுதிகளை கொண்டிருப்பதுதான். தொன்மை, தனித்தன்மை, பொதுமை பண்புகள், நடுவு நிலைமை, தாய்மைத்தன்மை, கலை பண்பாட்டுத்தன்மை, தனித்து இயங்கும் தன்மை, இலக்கிய இலக்கண வளம், கலை இலக்கிய தன்மை, உயர் சிந்தனை, மொழிக்கோப்பாடு, இந்த 11 பண்புகளையும் கொண்ட உலகின் மிக மூத்த மொழி எமது தமிழ் மொழி ஆகும். தமிழன் மகாகவி பாரதியார் அனைத்து உயிர்களிடத்தும் அன்பும் தமிழ் மொழி மீதும் தாய் மண்ணின் மீதும் தீரா பற்று கொண்டவரும் கனல் பறக்கும் கவிதைகள் மூலம் மக்களிடையே விடுதலை உணர்வை ஊட்டியவருமான மகாகவி பாரதியார் அவர்களின் நினைவு நாள் புரட்டாதி மாதம் 11 திகதி ஆகும்.
சிந்திக்க சில நிமிடம். நேர்களே, எங்கடி ஒரு ஒளிபரப்பில் நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லி இருந்தேன். என்ன கதை என்று சொன்னா, கழுதியை சுமந்த அப்பா மகன். சரி, அந்த கதை வந்து ஒரு அப்பா மகன் பார்வையில இருந்து உங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அதுல முக்கியமான கருத்து என்னன்னு சொன்னா, போற வாராக்கள் சொல்றதை எல்லாம் கேட்டு நடக்காம சொந்தமா நீங்களே முடிவெட்டுங்கன்றதுதான். சரி, இது அப்பா மகன் பார்வையிலிருந்து வந்தது. இப்ப நேர்களை உங்களுக்கு சிந்திக்கிறதுக்காக நான் ஒரு தகவல் அல்லது ஒரு சில நிமிடங்களை தரப்போறேன். நாங்க இப்ப அடுத்த கோணத்துல இருந்து ஒருக்கா சிந்திச்சு பார்ப்போம். அபிப்பிராயம் என்ற பேர்ல ஒரு அப்பாவின் மகனையும் கழுதிய சுமக்க வைக்கிற அளவுக்கு நாங்கள் யாராவது போயிருப்போமா? அந்த மாதிரி நாங்கள் இன்னொரு நபருக்கு அட்வைஸ் என்ற பேர்லயோ, புத்திமதி என்ற பேர்லயோ, அபிப்பிராயம் என்ற பேர்லயோ நாங்கள் அடுத்தவருடைய விஷயத்தில் மூக்கை நுழைத்திருப்போமா? இது உங்களுக்கு சிந்திப்பதற்கான முதலாவது விடயம். இரண்டாவது விடயம், மாற்றவே முடியாத ஒரு விடயத்தில் நாங்கள் அபிப்பிராயம் சொல்லியிருப்போமா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கு, நாங்க என்ன சொல்லுவோம்? சில பேர், ஐயோ இந்த பிள்ளை கருப்பா இருக்கு, அட இந்த நட்சத்திரத்திலேயே பிள்ளை பிறந்திருக்கு, கடவுளே, அல்லது அட இந்த திகதியிலேயே பிறந்திருக்குது, சரியா போச்சு. அதையும் தாண்டி, நீங்க இந்த ஊர்ல இருந்தே வாரீங்க, அந்த மாதிரி, அட ஆட்ட பிள்ளை, ஓ அட இன்னாட்ட பிள்ளை, சரி. இப்படி மாற்ற முடியாத விஷயங்களை ஒரு நிமிஷம் நீங்க திரும்பி பாருங்க. ஒரு மேனேஜர் ஒரு குழந்தை பிறக்கும் போது இந்த நிறத்தோட பிறக்குது, இந்த தாய் தப்பனுக்கு பிறக்குது, இந்த நட்சத்திரத்துல பிறக்குது, இல்ல இந்த திகதியில பிறக்குதுன்றது யாருமே முடிவு பண்ண முடியாத ஒரு விடயம். இந்த முடிவு பண்ண முடியாத ஒரு விடயத்தில் நாங்கள் அபிப்பிராயம் என்ற பேரிலே அடுத்தவரை காயப்படுத்துவது சரியா? அறிந்தோ அறியாமலோ நாங்கள் எத்தனை பேருக்கு இதை நாங்கள் செய்திருப்போம்? இதுவும் உங்களுக்கு சிந்திக்க வேண்டிய ஒரு விடயமாக நான் தருவேன், இரண்டாவது விடயம். அடுத்ததாக இன்னும் ஒரு விடயம், நாங்கள் அடுத்தவரை காயப்படுத்துவதற்காகவே சொல்லியிருந்தால் நேர்களை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும், பகல் போனால் இரவு வரும். இதுவும் எங்களுடைய தமிழில் மூதாதையர் சொல்லி வைத்ததுதான். நாங்கள் இன்னொருவரை காயப்படுத்தும் போது அது திரும்பவும் ஏதோ ஒரு உருவத்தில் எங்களுக்கோ அல்லது எங்கள் குழந்தைகளுக்கோ வருவதற்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கு. அதனால் சிந்தியுங்கள் நேயர்களே, அபிப்பிராயம் என்ற பெயரில் நீங்கள் அடுத்தவர்களுக்கு கொடுக்கும் உங்கள் வார்த்தைகள் அது அடுத்தவரை காயப்படுத்துமானால் அந்த காயம் உங்களுக்கு திரும்பவும் வரும். மறக்காதீர்கள், சிந்திப்பதற்கான உங்களுக்கான நிமிடங்கள் இது.
எமது அடுத்த நிகழ்ச்சி மொட்டுக்களின் வாசம் இந்த மாதம் உங்களுக்காக வாசம் வீச வருகிறது. ஒரு திரைப்படத்தை பற்றிய சிறு குறிப்பு ஒன்று. திரைப்படத்தின் பெயர் சகுந்தலா தேவி. ஒரு பெண் கணித மேதையை பற்றிய சுயசரிதம் படமாக இம்முன்னாள். எம் வாழ்நாளில் வாழ்ந்து சாதித்து காட்டிய ஒரு பெண்மணிதான் சகுந்தலா தேவி. இவர் வாழ்ந்த காலம் 1929 தொடக்கம் 2013 வரை. பிறப்பிலேயே கணிதத்தை வரமாக பெற்று வந்தவர் சகுந்தலா தேவி. இவரின் பாத்திரத்தை ஏற்று நடித்திருக்கும் வித்யாபாலனுக்கு நடிப்பே ஓ போடும், அவ்வளவு அற்புதமான நடிப்பு. ஐ டோன்ட் நீட் யூ பட் ஐ லவ் யூ என்று தனது கணவனை பார்த்து துணிந்து சொல்லும் வார்த்தைகளில் ஒரு பெண்ணுக்கு தேவையான எல்லா தன்னம்பிக்கைகளும் மிளிர்கின்றன. அதற்கு ஒருபடி மேலே போய் குழந்தை பெற்றதற்காக நீ உன் சுதந்திரத்தையும் கனவையும் விட்டுவிட வேண்டியதில்லை என்று தன்னம்பிக்கை சொல்லும் கணவனின் வார்த்தைகளில் ஒரு பூரணத்துவம் மிளிர்கின்றது. எங்கேயோ எப்போதோ படித்த வரிகள். ஒரு மனிதனுக்கு தன்னில் முழு நம்பிக்கையும் அன்பும் தெளிவும் இருக்குமாயின் அவன் இன்னொரு மனிதனை எப்போதும் தன் வார்த்தைகளாலும் செயல்களாலும் உயர்த்தியே விடுவான். அவன் ஒருபோதும் இன்னொருவரை தாழ்த்தும் செயல்களில் ஈடுபட மாட்டான். இந்த வார்த்தைகளின் உண்மையினை இந்த படத்தில் பல இடங்களில் காணலாம். சில சமயங்களில் தன்னம்பிக்கையும் அதனால் வரும் ஆணவமும் தாயென்ற இடத்தை கணவனுக்கே விட்டு கொடுக்காத பிடிவாதமும் தன் சொந்த தாயின் மீது கொண்ட ஆத்திரம் வெறுப்பாக மாறி பின்பு வருந்துவதும் தனது மகளுக்கே ஒரு பெண் தன் சொந்த காலில் நிற்கும் அவசியத்தை அதட்டி கூறும் தன்மையிலும் ஒரு தனி பெண்ணாக இங்கிலாந்திற்கு கப்பலில் வந்திறங்கி வேலை தேடும் துணிச்சலிலும் ஜதார்த்தம் எங்கோயோ என்று எண்ணத் தோன்றுகிறது. இந்த படத்தில் இருந்து உதிர்ந்த முத்துக்கள். முதலாவது, உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதில் தெளிவு வேண்டும் அல்லது தெளிவு பெற முயற்சியாவது செய்ய வேண்டும். இரண்டாவது, எப்போதும் நீங்கள் இன்றைய உங்களை நேற்றைய உங்களுடனேயே ஒப்பிட வேண்டும். மற்றவர்களுடன் ஒப்பிட தேவையில்லை. இன்றைய நீங்கள் உங்களுடைய லட்சியத்தை நோக்கி முன்னேறுகிறீர்களாயின் அதுவே முக்கியம். மூன்றாவது, உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு வேண்டிய உங்கள் பொருளாதாரத்தை நீங்களே எப்போதும் உயர்த்தி கொள்ள வேண்டும். நான்காவது, உங்களுடைய கனவுகளை யாருக்காகவும் விட்டு கொடுக்க தேவையில்லை. உங்களுக்காக வேண்டுமென்றால் விட்டு கொடுக்கலாம். ஐந்தாவது, உங்கள் குழந்தைகள் உங்களின் ஒரு பாகமே. அவர்கள் உங்களுக்கு சுமை அல்ல, உங்கள் இலட்சியத்திற்கான தடையும் அல்ல. இந்த படத்தை அனைவரும் பார்த்து மகிழுங்கள்.
ஹலோ ஹலோ, நீ கம்யூனிட்டி கிளாஸஸ் பத்தி விவரங்களை எனக்கு அனுப்புறேன்னு சொல்லி போட்டு போனீரப்பா, நான் உண்டையும் இதுவரை அனுப்பினதா காண இல்லையே.
ஓ சாரி அப்பா, இடையில கொஞ்சம் பிஸியா போனேன். போறோம் போறோம், நான் இந்த இமெயில் எடுக்க பார்த்துட்டு உமக்கு சொல்றேன். கொஞ்சம் டைம் கொடு.
ஓமப்பா, இந்த கம்யூனிட்டி எஜுகேஷன் தமிழில சமூக கல்வி திட்டம் என்று சொல்லலாமோ? அந்த ஈவினிங்ஸ்லும் சனிக்கிழமை சனி ஞாயிறிலும் அந்த கம்யூனிட்டி சென்டர்ஸ் மற்றது அந்த ஸ்கூல்ஸ் அதுகள் எல்லாம் நடக்குமே, அதைத்தான் கதைக்கிறோம். நிறைய வகுப்புகள் நடத்தினோம், சமையல் வகுப்பு, ஆங்கில வகுப்பு, பிறமொழி வகுப்புகள் மற்றும் உடற்பயிற்சி, தையல், கேக் ஐசிங், கைவேலைகள், கம்ப்யூட்டர் கிளாஸ் சொல்லி அடுக்கி கொண்டே போகலாம்.
இந்த வகுப்புகளால நிறைய நன்மை இருக்குது. என்னன்னு சொன்னா, சில கம்யூனிட்டி சென்டர் வந்து பகல்ல கூட வகுப்புகள் நடத்தின, சிலதுகள் வந்து பின்னேற நேரங்களில் நடத்தினா.
இப்படி நடத்தப்படுறதால பெரிய நன்மை. அவையவே தங்களுக்குரிய நேரங்களை தெரிவு செய்து கொண்டு தங்களுக்கு விருப்பமான கிளாஸுக்கு போறதுக்கு இது இவ்வளவு நன்மையா இருக்குதுப்பா. இந்த கிளாஸுகள்,
இந்த வகுப்புகள் வந்து ஒரு விதத்துல சிலதுகள் வந்து கொஞ்சம் காசை வாங்குது, சிலதுகள் வந்து சில சமூக நிறுவனங்கள் வந்து மொத்தமா முழுக்கமே இலவசமாவே நடத்துது. எவ்வளவு நல்ல சொல்லுங்க பாப்பா.
தமிழ் சொசைட்டியும் தையல் கிளாஸ், ஐசிங் கிளாஸ் எல்லாம் பழக்கினம், அதோட டிரைவிங் கிளாஸும் பழக்கினம்.
இந்த வசதிகளே அப்பா எங்கட நாட்டில இருந்து புதுசா இந்த நாட்டுக்கு வந்தவன் வந்து முழுமையா பயன்படுத்தி கொள்ள வேணும். இலவசமா கொடுக்கற ஆங்கில வகுப்புகளை பயன்படுத்துறதால அவங்க ஆங்கில அறிவு மட்டும் இல்ல, அவைகளுக்கு வந்து தொழில் வாய்ப்புகளையும் அதிகப்படுத்துற தன்மையையும் இது அவைக்கு கொடுக்குது.
உண்மைதான், இப்ப இந்த மாதிரியான வகுப்புகள் வந்து நீங்க சொன்ன மாதிரி வெறுமனே ஆங்கில அறிவை மட்டும் கொடுக்கறது இல்ல. இப்ப இதன் ஆங்கில அறிவு கிடைக்கிறதன் மூலம் அவைக்குள்ள ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்குது. ஒரு தன்னம்பிக்கை வரைக்கும் வந்து நீங்களே பார்க்கக்கூடியதா இருக்குது. தாங்களே போய் வேலை தேடலாம், தாங்களே மற்றவர்களோட கதைக்கலாம். வேலை தேடுறது மட்டும் இல்லாம ஒரு தங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்த தாங்களே மற்றவர்களை நம்பாம போய் கதைக்கக்கூடிய ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு ஆற்றலை அவைகளை கொடுக்குது. அப்ப இந்த மாதிரியான வகுப்புகள் வந்து இவ்வளவு நல்ல விஷயங்களை கொடுக்குது. இதுவுமே நாங்க புதுசா நீங்க சொன்ன மாதிரி புதுசா வந்தே வந்து இதை தவற விடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்.
அதோட இந்த சமூக கல்வி வந்து படிப்பித்தல் முறை வந்து மிக செய்முறை சார்ந்ததாக இருக்கிறதால இலகுவாக இவர்கள் இதை புரிந்து கொண்டு இலகுவாக கேட்கக்கூடியதாகவும் இருக்குது.
மற்றது அந்த வாய்ஸ் அண்ட் சொல்லி ஒரு உமன் குரூப் வந்து நடுக கம்யூனிட்டி கிளாஸஸ் வந்து நடத்துறவை, அது வந்து ஸ்பெஷலி வந்து அகதிகளா இந்த நாட்டுக்கு வந்த பெண்களுக்கான வகுப்புகளை நடத்தினம். இது வந்து மூன்று மையமா நடத்தினம். என்னன்னு சொன்னா வெஸ்ட் மையத்துல வந்து மெசில நடக்குது, திங்கக்கிழமையில நடத்தினம் கிளாஸஸ். மற்றது வந்து நோர்த் மையத்துல வந்து நோர்த் கோட் என்ற இடத்துல புதன்கிழமையில நடத்தினம். மற்றது சென்ட்ரல் மையம் என்று சொல்லி மவுண்ட் ரோஸ்கில நடத்தினம், வெள்ளிக்கிழமையில நடத்தினம். இங்க வந்து ஆங்கில வகுப்பு வந்து இலவசமாத்தான் சொல்லி கொடுக்கினம். அது மட்டும் இல்ல, அந்த கேட்டரிங் ஃபார் பிசினஸ் ஸ்டார்ட் அப் ஒரு கோர்ஸ் இருக்குது, அது வந்து சரியான ஒரு குறைஞ்ச கட்டணத்துல படிப்பிக்கணும். என்னன்னு சொன்னா நீங்க அந்த கோர்ஸை செய்து போட்டு ஒரு சர்டிபிகேட் எடுத்தீங்கன்னு சொன்னா நீங்க வீட்டுல இருந்தே கேட்டரிங் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி நடத்தலாம். அதை விட நிறைய ஒர்க் ஷாப்ஸ் நடத்தினோம். அது வந்து உங்களுக்கு தன்னம்பிக்கை தாரத்துக்கும், மற்றது வந்து நீங்க மெட்டாக்களோட பழகி எப்படி உங்களுக்கு தொழில் வாய்ப்புகளை இந்த நாட்டில ஏற்படுத்தி கொள்ளலாம்ன்றத பற்றியும் நிறைய ஒர்க் ஷாப்ஸ் நடத்தினோம். இதை நீங்க தவற விடாம உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற கம்யூனிட்டி சென்டர்ஸ்ல போய் ஒரு விசாரிச்சு பாத்தீங்களு சொன்னா இதற்கான தகவல்களை நீங்க எடுக்கலாம்.
நிறைய விஷயம் சொன்னீங்க, தேங்க்யூ. சொன்னா போல எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்காப்பா, நான்
வலிக்கிறேன். சரி சரி, அப்ப நாங்களும் வலிக்கிடுவோம்,
நாங்களும் போவோம்.
ஓகே அப்பா,
பாய்.
அப்ப சந்திப்போமே,
சந்திப்போம்.
ஓகே பாய்.
படித்ததில் பிடித்தது. இந்த மாதம் படித்ததில் பிடித்ததற்காக உங்களுக்காக முகநூல் ஒன்றில் நான் படித்ததை பகிர விரும்புகிறேன். உலக அரசுகள் கொரோனாவுடன் வாழ பழகுங்கள், இனி வேறு வழி இல்லை என கையினை விரித்து விட்டது. இனியும் ஊரடங்கை தாங்க அரசுகளால் முடியாது, தேசத்து கட்டமைப்பை உடைந்துவிடும் என்று அஞ்சுகின்றனர். லட்சக்கணக்கில் மக்களை காவு கொடுத்த அமெரிக்காவும் ஐரோப்பாவும் இந்த முடிவுக்கு வந்தாயிற்று. மருத்துவமும் அரசும் கைவிட்ட நிலையில் இனி தெய்வமே கவி. சென்னையிலும் கொரோனா தலை விரித்தார். அறிவியல் உச்சத்தில் ஆடும் அந்த தேசங்கள் மருந்தில்லா நோய்க்கு தெய்வமே துணை என தரணடைந்து விட்ட நேரம் சென்னையும் தமிழகமும் அதற்கு தப்ப முடியாது. இந்நிலையில் தமிழர்கள் ஒரு காட்சியினை நினைத்து பார்க்கலாம். அவர் பேர் பாலதேவராயர். தீரா நோயுற்றிருந்த நோய் என்றால் கடும் நோய், எந்த மருந்துக்கும் அடங்கா கொடும் நோய், மருந்தில்லா நோய்க்கு மரணமே தீர்வென கிளம்பின தேவராயர். கடைசியாக திருச்செந்தூர் முருகனிடம் வேண்டிவிட்டு சாகலாம் என முடிவெடுத்து ஆலயம் சென்றவருக்கு முருகப்பெருமான் காட்சி அளித்து ஒரு பதிகம் இயற்றுமாறும், அது அவரை நோயினை மட்டுமல்ல உலக நோயினை எல்லாம் நீக்கும் பாடல் என்றும், யாரெல்லாம் படிக்கின்றார்களோ அவர்கள் நோயும் அவர்கள் வேண்டுவோரின் நோயும் தீரும் என சொல்கின்றார். அந்த இடத்தில் இருந்து பாடத் தொடங்குகின்றார் பாலகேவலர். அவர் பாடி முடிக்கவும் அவரின் கொடும் நோய் அகன்ற அந்த மகிழ்ச்சியில் ஆறு படை வீடெல்லாம் சென்று அந்த பாடலை தொகுத்து முடிக்கின்ற அதுதான் கந்த சஷ்டி கவசம். சஷ்டி என்றால் ஆறு, கவசம் என்றால் பாதுகாப்பு. நோய், பில்லி சூன்யம், வறுமை, வம்ச விருத்தி சிக்கல் மெனமெனம் தீரா கவலை உட்பட ஆறு வகையான கொடும் துணிகளில் இருந்து கந்தனின் மக்களை காக்கும் பாடலாக அது கொல்லப்பட்டது. அக்காலத்தில் நோய்கள் பரவும் காலத்தில் இல்லம் தோறும் ஆலயம் தோறும் அதை பாடுவார்கள். அப்படியும் ஒரு காலம் இருந்தது.
என்னப்பா ஒரே களைப்பா
இருக்கிறேன்? வீட்டை வந்தவன் கத்தி கொண்டே இருக்கும். என்ன கதை சொன்னால் போறா?
ஏன் கத்துறாம்?
ஏதோ இருக்கும் இல்ல செஞ்சு.
சரி சரி, அப்படி என்ன ஈஸியா ஒன்று சொல்லித்தரன் செய்கிறீரோ?
சொல்லும் பாப்போம்.
அவர் வீட்டை வந்த உடனே ஒரு கப் தண்ணிய குடும். ஒரு மணித்தியாலத்துக்கு விழுங்காம வாய்க்குள்ளேயே வச்சிருந்தா நல்ல இளமையா வருவீரன்னு சொல்லி பேரும். சரி சரி, அப்ப நாங்க அடுத்த கிழமை நான் உமக்கு கால் பண்றேன். ஹலோ, என்னப்பா இப்படி இருக்கிறேன்?
நன்றி நேயர்களே, மீண்டும் அடுத்த மாதம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது திடீர் மொட்டுக்கள் குழுவினர். நன்றி, வணக்கம்.
அந்த நிகழ்ச்சியை தொடர்வது நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய அக்டோபர் மாதத்திற்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்று கூடல் எதிர்வருகின்ற அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமை எலஸ்லி போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே நடைபெறுவதாக முன்னர் அறியத்தரப்பட்டிருந்தது. ஆனால் தற்போதைய நாட்டின் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கம் அக்டோபர் மாதத்துக்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்று கூடலை ரத்து செய்து நவம்பர் மாதத்துக்கான கூட்டத்தை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகின்றது. இது தொடர்பான அறிவித்தல் எமது தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களுக்கு பின்னர் அறியத்தரப்படும் என்பதை கவனத்தில் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். நல்லது நேர்களே, நிகழ்ச்சியிலே அடுத்ததாக லக்வன் நிகழ்ச்சியிலே எமது நாட்டினுடைய பொது தேர்தல் அடுத்த மாதம் நடைபெற இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் இந்த பொது தேர்தல் தொடர்பிலே சில கருத்துக்களை நேர்கோடு பகிர்ந்து கொண்டால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கின்றோம். அந்த வகையிலே சொல்லுங்கள், இந்த கடந்த வாரம் நான் நினைக்கின்றேன் எமது நாட்டிலே பிரதம அமைச்சர்களுக்காக போட்டியிடுகின்ற இருவர் கலந்து கொண்ட ஒரு முக்கிய விவாதம் ஒன்று தொலைக்காட்சியில் ஊடாக மக்களுக்கு ஒலிபரப்பப்பட்டது. அது தொடர்பான கருத்துக்களை உங்களிடம் எதிர்பார்க்கிறேன், சொல்லுங்கள்.
முக்கியமாக தேர்வு என்றாலே விவாதம் இல்லையா? விவாதம் இல்லாமல் ஒரு தேர்வு அல்லது தேர்தல் நடந்ததாக நியூசிலாந்தில் சரித்திரம் இல்லை. எனவே நியூசிலாந்து பிரதம மந்திரி ஜசிந்தா ஆர்டனுக்கும் எதிர்க்கட்சி தலைவரான ஜூடித் காலின்ஸுக்கும் இடையிலான முதல் தேர்தல் விவாதம் இரு தலைவர்களுக்கும் ஒழுங்காக பற்றவைக்க தவறியதால் களமிறங்கவில்லை என்றால் சூடு பிடித்ததாக எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் நன்றாகவே சென்றது நினைக்கிறேன். அக்டோபர் 17 அன்று நடைபெறும் தேர்தலில் ஆர்டன் வெற்றி பெறுவார் என்று பரவலாக எதிர்பார்க்கப்படுகிறது. விவாதத்திற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்னர் லேபர் வெளியிடப்பட்ட கோல்மன் ப்ரூன்டன் கருத்து கணிப்பில் அவரது தொழிற்கட்சி அதாவது லேபர் கட்சிக்கு 48% விருப்பமான தலைவர்களாக பெற்றது. தேசிய கட்சி நேஷனலுக்கு 31 கிடைத்திருக்கு. பாருங்க, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இல்லையா? இதை ஒப்பிடும் போது இரு தலைவர்களும் 90 நிமிட முகம் முழுவதும் நாகரிகமாக இருந்தார்கள். மேலும் ஆக்லாந்தில் COVID-19 கட்டுப்பாடுகள் காரணமாக நேரடி ஸ்டுடியோ பார்வையாளர்களிடமிருந்து காலியாக இருந்ததால் சில தருணங்கள் உற்சாகமாக இருந்தன. ஆய்வாளர்கள், கல்வியாளர்கள் மற்றும் பார்வையாளர்கள் காலின்ஸை விவாதத்தின் வெற்றியாளராக அறிவித்தார்கள் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் சிறிதளவு வித்தியாசத்தில் மட்டுமே. பின்னர் ஆர்டன் தனது கருத்தை மிக மிக வலுவாக ஆதரித்தார். அரசியல் ஒரு இரத்த விளையாட்டு அல்ல என்று கூறினார். எதிர்பார்த்தபடி பாருங்களேன், தேசிய கட்சித் தலைவர் ஆர்டனின் அரசாங்கத்தின் எல்லையில் தோல்வி மற்றும் COVID-19 இரண்டாவது அலை ஆகியவற்றை இலக்காக கொண்டார். இதில் நாட்டின் மிகப்பெரிய நகரம் ஆக்லாந்தில் இரண்டாவது பூட்டப்பட்ட நிலையை பற்றி மிகவும் தெளிவாக நன்றாக கூறினார். இருப்பினும் உலக அளவில் ஆர்டன் வைரஸை நிர்வகித்ததற்காக பாராட்டப்பட்டார் என்பது நாம் அறிவோம். நியூசிலாந்தில் 2000 குறைவான நோய் தொற்றுகள் மற்றும் 30 இறப்புகள் நிகழ்ந்திருக்கின்றன. மாநில வீட்டு வசதிக்கான 20,000 நீண்டகால காத்திருப்பு பட்டியல் என்ன ஆயிற்று? வறுமை விகிதங்களை அதிகரிப்பது மற்றும் கோவிடுக்கு பிந்தைய தினசரி 400 பேர் வேலை இழப்பதை பற்றி காலின்ஸ் மிகவும் நன்றாக விமர்சித்தார்.
ஆமாம், லக்கோன், உண்மையிலேயே அந்த விவாதத்தை நான் கூட தொலைக்காட்சியிலே பார்த்து கொண்டிருந்தேன். உண்மையிலே அந்த ஜோடி கொலின் அவர்களுடைய கருத்துக்களை பார்க்கின்ற போது அவர் மிகவும் சந்தோஷமான முறையிலே வினாக்களுக்கு பதிலளித்தார். ஒவ்வொரு வினாக்களுக்கும் 30 செகண்ட்கள் மாத்திரமே கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த வகையிலே அவருடைய விளக்கங்களை பார்க்கின்ற போது கூடுதலாக தொழிற்கட்சியை தலைவரை தாக்குகின்ற முறையிலேதான் அவருடைய விவாதம் அமைந்திருந்தது. ஆனால் ஜெசிந்திரா ஆர்டன் அவர்கள் அந்த வகையிலே தன்னுடைய கருத்துக்களை முன்வைப்பவராகவும் அவருடைய இறுதி கருத்துக்கள் எல்லாம் மிகவும் வலிமையான கருத்துக்களாகவும் இருந்ததையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது.
ஆமையா, பொதுவாக ஒரு பிரபலமான சொற்பொழிவாளரும் தொடர்பாளருமான ஆர்டன் ஓரளவு முடக்கப்பட்டார் என்றுதான் நான் கூறுவேன். உங்கள் கருத்து சரியாகத்தான் இருக்கிறது. அரசியல் ஆய்வாளர் டாக்டர் ஜெனிஃபர் லீஸ் மார்ஷ்மெண்ட் அவரது நடிப்பை கல்விசார், தற்காப்பு மற்றும் ஆர்வம் இல்லாதவர் என்று விவரித்தார். இது பற்றி உங்களுடைய கருத்து இருக்குங்களா?
ஆமாம், உண்மையிலே நாங்கள் பார்க்கின்ற போது இந்த தொழிற்கட்சியினுடைய கொள்கை பிரகடன உரையை பார்க்க தேசிய கட்சியினுடைய கொள்கை பிரகடனத்திலே குறிப்பாக இந்த டாக்ஸ் கட் பற்றி எல்லாம் மிகவும் சிறப்பான முறையிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த சந்தர்ப்பத்திலே குறிப்பாக உலகளாவிய ரீதியிலே இந்த கொரோனா தொற்று இன்றைக்கு மிக முக்கியமான பிரச்சனையாக உருவெடுத்து நிற்கின்றது. இது தற்போதைக்கு முடியக்கூடிய ஒரு பிரச்சனையாக இல்லை என்று எல்லோரும் கூறுகின்றார்கள். உலக சுகாதார நிறுவனம் கூட இதைத்தான் தெரிவிக்கின்றது. ஏறக்குறைய நியூசிலாந்திலும் கூட சில மருத்துவ நிபுணர்களுடைய கருத்துப்படி இது ஏறக்குறைய ஒரு 3 வருடங்கள் தொடர்ந்து இருக்க கூடிய ஒரு பிரச்சனையாகத்தான் பலர் எண்ணுகிறார்கள். சொல்லுங்கள் உங்களுடைய கருத்துக்களை.
இருந்தாலும் கடினமானவர் என்ற நற்பெயரை கொண்ட கிரஷர் காலின்ஸ் என்று புகழ் பெற்ற புனைய பெற்ற ஒரு அனுபவமிக்க வழக்கறிஞர் தான் காலின்ஸ் என்பதை நாம் மறக்கக்கூடாது. அவரது குடும்பம், அவரது பெற்றோர் மற்றும் அவரது வளர்ப்பை அடிக்கடி குறிப்பிட்டார். இந்த தந்திரோபயம் இருக்கு இல்லையா, அது மிகவும் எல்லோரையும் கவர்ந்தது. இந்த ஆண்டு கட்சியின் உறுதியான மற்றும் அதன் 3வது தலைவரான எதிர்கட்சி தலைவருக்கு அரவணைப்பை கொடுப்பதாக தோன்றியது. கொள்கை விவரத்தில் இரு தலைவர்களும் ஓரளவு தெளிவற்றவர்களாகவே இருந்தார்களோ என்று எனக்கு எண்ணம் மேலிடுகிறது. அவர்களின் COVID-19 அல்லது COVID-19 மேலாண்மை உத்திகள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக இருந்தனவோ என்றும் எனக்கு எண்ணம் மேலோங்கி வருகிறது. இருப்பினும் காலின்ஸ் தனது கட்சி மூடிய எல்லை வழியாக அதிக தோட்டக்கலை மற்றும் வணிக தொழிலாளர்களை அனுமதிக்கும் என்று மிகவும் தெளிவாக கூறினார்.
ஆமாம், லக்கோன், உண்மையிலே அந்த பிரச்சனையை ஜெசிந்திரா ஆர்டன் குறிப்பாக என்ன சொல்ல இருக்கின்றார் சொன்னால், இந்த தற்போதைய சூழ்நிலையிலே தான் பல பிரச்சனைகள் உருவாகி இருக்கின்றது. குறிப்பாக 400 பேர் நாளாந்தம் வேலை வாய்ப்புகளை இழக்கிறார்கள் என்றும், வறுமை வீதம் நாளுக்கு நாள் அதிகரித்து செல்வதாகவும் என்றும் பல தரப்பட்ட கருத்துக்கள் அங்கே முன்வைக்கப்பட்டன. இது உலக ரீதியாக ஏற்பட்ட ஒரு பொதுவான பிரச்சனை. இந்த பொருளாதார பிரச்சனை என்பது உலக ரீதியான ஒரு பொதுவான பிரச்சனை. இது நியூசிலாந்துக்கு மட்டுமே ஒரு பிரச்சனை அல்ல என்பதை நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டும்.
இருந்தாலும் ஜெசிந்தா ஆர்டன் பாருங்களேன், விவாதத்தின் போது காலநிலை மாற்றத்தை மீண்டும் மீண்டும் குறிப்பிட்டார். காலநிலை மற்றும் மாற்றம் மற்றும் நியூசிலாந்தின் எரிசக்தி பயன்பாட்டை 100% புதுப்பிக்க வழி இருக்கிறது. மாற்றுவதற்கென தொழிற்கட்சியின் உறுதிமொழியை ஆர்டன் மீண்டும் மீண்டும் குறிப்பிட்டிருக்கிறார். நியூசிலாந்துகளுக்கு அவர்களின் மின் கட்டணங்களுக்கு 30% கூடுதல் செலவாகும் என்று காலின்ஸ் கூறியிருக்கிறார். சரியான போட்டி, நடுத்தர வருமானம் ஈட்டுபவர்களுக்கு தனது கட்சி ஏன் வரி குறைப்புகளை வழங்க வேண்டும் என்று காலின்ஸ் போராடினார். ஆர்டன் மற்றும் வறுமை வல்லுநர்கள் சமூகத்தின் மிக குறைந்த வருமானம் ஈட்டுபவர்கள்தான் இந்த நேரத்தில் அதிக உதவி தேவைப்படுகிறார்கள், தேவைப்படுகிறது. மேலும் தொற்று நோய்களின் கீழ் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறைந்தபட்ச ஊதியத்தை உயர்த்துவதாகவும் துப்புரவாளர்கள் மற்றும் பாதுகாப்பு காவலர்கள் சிறந்த வாழ்க்கை தரத்தை அனுபவிக்க உதவுவதாகவும் ஆர்டன் உறுதியிருக்கிறார். வரி குறைப்புகள் இந்த நேரத்தில் பொருத்தமற்றவை. பொருளாதாரத்தை தூண்டுவதற்கான நேஷனல் திட்டத்தை பற்றி ஆர்டன் கூறினார். நாட்டின் 2% அதிக வருமானம் ஈட்டுபவர்களுக்கு வரிகளை உயர்த்துவது நல்லது, தனது சொந்த கட்சி உறுதியாக இருக்கிறது என்று லேபர்ஸ் கூறினார்.
ஆமாம், இதிலே குறிப்பாக அந்த கேபிட்டல் கெயின் டாக்ஸ் பற்றியும் அந்த விவாதத்திலேயே ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டது. தற்போதைய நிலையிலே கேபிட்டல் கெயின் டாக்ஸ் குறிப்பாக 2வது வீட்டு உரிமையாளர்களுக்கெல்லாம் இந்த டாக்ஸ் சாத்தியமானதாக இருக்கின்றது. இந்த வகையிலே இந்த கேபிட்டல் கெயின் டாக்ஸ் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலே மிக நீண்ட காலமாக நடைமுறையிலே இருந்து வருகின்றது. இந்த டாக்ஸ் தொடர்பிலுமே விவாதங்கள் முன்வைக்கப்பட்டன. இருந்தாலும் இன்றைய சூழ்நிலையிலேயே நாங்கள் நாட்டினுடைய கீழ்கட்டுமான வசதிகளை முன்னேற்றுவதனூடாக மூலமாக எதிர்கால சந்ததிகளுக்கு அதிகமான தொழில் வாய்ப்புகளை வழங்க முடியும் என்று சொல்லி இரண்டு தலைவர்கள் மேலே குறிப்பிட்டதை நான் பார்க்கக்கூடியதாக இருந்தது.
நல்லதுதான். ஆர்னுக்கும் காலின்ஸுக்கும் இடையிலான முதல் தொலைக்காட்சி விவாதம் ஒரு திகில் நிகழ்ச்சியாக இருப்பதை தவிர்க்கிறது என்றுதான் நான் கூறுவேன் ஐயா.
ஆமாம் லக்வன், இதுடன் எங்களுடைய நிகழ்ச்சியினுடைய நேரம் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் அடுத்த வாரம் பல புதிய கருத்துக்களோடு உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த அனைவர் சார்பாகவும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.
வணக்கம் ஷன். வணக்கம் நேர்களே.